பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வங்காளத்தில் உள்ள காமர்புக்கூர் எனும் சிற்றூரில் சூதிராம் சாட்டர்ஜி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவரது மனைவி சந்திரமணி தேவி, கணவரின் கருத்திற்கேற்ப நடக்கும் குணவதி. அவர்கள் தமது முதல் குழந்தைக்கு ராம்குமார் என்று பெயரிட்டனர். ராமேஸ்வர யாத்திரை சென்று வந்த பிறகு இரண்டாவது குழந்தைக்கு ராமேஸ்வர் என்று பெயர். மூன்றாவதாக பிறந்த பெண் மகவு பவதாரிணி. ஒரு நாள் தம்பதிகள் இருவரும் கயைக்கு சென்று நீர்த்தார் கடனை செய்ய நினைத்தனர். கயையில் கதாதரரை தரிசித்தனர். அன்று இரவு ஆலய சத்திரத்தில் தங்கினர். உறக்கத்தின் போது சுதிராமின் கனவில் தோன்றிய மகாவிஷ்ணு, அன்பனே, இந்த உலகை காக்க நான் மிக விரைவில் அவதரிக்கப் போகிறேன், அது உன் இல்லத்திலேயே நிகழும் என்று கூறி மறைந்தார். விழித்தெழுந்த சூதிராம் மிகவும் மனம் மகிழ்ந்தார். மனைவியிடம் தாம் கண்ட கனவு பற்றி தெரிவித்தவர் இறைவனின் கருணையை எண்ணி வியந்தார். குடும்பத்தில் பல அதிசய நிகழ்வுகள் நடைபெற துவங்கின. ஒருமுறை காமர்ப்பு கோயிலில் உள்ள சிவாலயத்திற்கு சந்திரமணி தேவி சென்ற போது அங்கிருந்த சிவலிங்கத்திலிருந்து தோன்றிய மிகப்பெரிய ஒளி ஒன்று அவரை சூழ்ந்தது. பின் அவரது வயிற்றினுள் புகுந்து மறைந்தது. சில நாட்களிலேயே சந்திரமணி தேவி கருவுற்றார். 1836 பிப்ரவரி 18 அன்று உலகின் அஞ்ஞான இருளை போக்கும் ஞான சூரியனாய் அவ்வருட்குழந்தை அவதரித்தது. கயாவில் உள்ள கதாதர பெருமானின் அருளால் பிறந்த குழந்தை என்பதால் கதாதரன் என்றே அவனுக்கு பெயர் சூட்டினர். குழந்தை கதாதரன் அருகிலிருந்த பள்ளியில் சேர்க்கப்பட்டான். சக மாணவர்களை அழைத்து கொண்டு பள்ளிக்கு அருகில் உள்ள மாந்தோப்புக்கு சென்று விளையாடி பொழுதுபோக்குவது அவனது வழக்கம். ஓவியம் வரைவதிலும் நல்ல ஆர்வம். களிமண்ணை கொண்டு அழகாக பொம்மைகள் செய்வான். படிப்பை விட விளையாட்டு, ஓவியம், நாடகம் போன்ற விஷயங்களிலேயே அவனுக்கு ஆர்வம் அதிகம் இருந்தது. ஒரு சிவராத்திரி அன்று சிவபெருமானின் மகிமையை விளக்கும் நாடகம் ஒன்று நடந்தது. கதாதரன் சிவபெருமான் வேடம் பூண்டான். நாடக மேடையை நோக்கி நடந்தான். அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது. உடல் நடுங்கியது. சற்று நேரத்தில் சமாதி நிலைக்கு சென்று விட்டான். மூச்சு பேச்சில்லாத அவன் நிலை கண்டு அனைவரும் பயந்தனர். மருத்துவர் வந்து சிகிச்சை அளித்தும் பயனில்லை. வெகுநேரம் கழித்தே நினைவு திரும்பியது. நாளாக நாளாக கதாதரனுக்கு இறை நாட்டம் அதிகரித்தது. கடவுள் பெயரை யாரேனும் உச்சரித்தால் போதும், ஆழ்ந்த சமாதிக்குள் சென்று விடுவான். வெகுநேரம் கழித்துத்தான் இயல்பு நிலைக்கு மீழ்வான். ஆனால் அதை கண்ட மற்றவர்கள் அதனை பித்த மயக்கம் என்றும் உறக்கம் என்றும் தவறாக புரிந்து கொண்டனர். கதாதரனுக்கு 7 இருக்கும்போது தந்தை சுதிராம் சாட்டர்ஜி திடீரென மரணமடைந்தார். அவரது மறைவு குடும்பத்தை பெரிதும் பாதித்தது. ஆதரிப்பார் யாருமில்லை. மூத்த மகன் ராம்குமார் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். சிறுவன் கதாதரனை ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து வளர்க்க ஆரம்பித்தார். காமர்புக்கூருக்கு அடிக்கடி பல சாதுக்கள் வருவர். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வான் கதாதரன். அவர்களுடனேயே தங்குவான், பூஜைகள் செய்வான், பஜனைகளில் கலந்து கொள்வான். எங்கே அந்த சாதுக்களுடன் சேர்ந்து கதாதரனும் வீட்டை விட்டு சென்று விடுவானோ என்று அன்னை அஞ்சினார். இதை அறிந்த சாதுக்களில் ஒருவர் சந்திரமணி தேவியை நாடி வந்து கதாதரனை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்றும், அவன் இந்த உலகத்தை உய்விக்க வந்திருக்கும் மகாபுருஷர்களுள் ஒருவன் என்றும் கூறினார். அதை கேட்டு அன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கவலையிலிருந்து மீண்டார். தொடர்ந்த ஆண்டுகளில் அண்ணன் ராம்குமார், இளைய அண்ணன் ராமேஸ்வர் மற்றும் சகோதரிகளுக்கு திருமணம் நடந்து முடிந்தது. சில மாதங்களிலேயே அண்ணன் ராம்குமாரின் மனைவி பிரசவத்தின் போது திடீரென மரணமடைந்தார். குடும்பம் உதவிக்கு யாருமில்லாமல் தத்தளித்தது. ஆறுதலுக்காகவும் பிழைப்புக்காகவும் கொல்கத்தா நகரத்துக்கு போனார் ராம்குமார். வீடுகளிலும் ஆலயங்களிலும் பூஜை செய்யும் பணியை செய்தார். தனக்கு உதவியாக கதாதரனையும் அழைத்து கொண்டு போனார். இளைஞனான கதாதரருக்கு கொல்கத்தா மிகவும் பிடித்து போயிற்று. அண்ணனுக்கு உதவியாக வீடுகளுக்கு சென்று பூஜை செய்வதும் பூஜைக்கு உதவுவதுமான பணிகளை செய்தார். மிகவும் மனமுருகி உண்மையான பக்தி பாவத்துடன் நீண்ட நேரம் பூஜை செய்வது அவரது வழக்கம். அதனால் பூஜைக்கு அழைப்பவர்கள் கதாதரரையே அழைக்க ஆரம்பித்தனர். ராணி ராசமணி தேவி என்பவர் சிறந்த காளி பக்தை. அவர் அன்னையின் திருவாக்கிற்கேற்ப கங்கை நதிக்கரையில் ஆலயம் ஒன்றை எழுப்பினார். ராம்குமார் அந்த காளி கோயிலின் பூஜாரியாக நியமிக்கப்பட்டார். உதவியாளராக கதாதரர் நியமிக்கப்பட்டார். ஒருமுறை பூஜகரின் கவனக்குறைவால் ராதாகிருஷ்ண விக்கிரகத்தின் காலொன்று உடைந்து விட்டது. இதை பெரும் அபசகுனமாக கருதிய ராணி ராசமணி தேவி அதற்கு பதிலாக வேறொரு புதிய விக்கிரகத்தை நிறுவி வழிபாடு செய்யுமாறு அர்ச்சகர்களை கேட்டுக்கொண்டாள். அப்போது அங்கே வந்த கதாதரர், சரிதான், தன் மருமகனான மதுரநாதரின் கால் ஒன்று உடைந்து போய்விட்டால் ராணி அவருக்கு சிகிச்சை செய்வாரா அல்லது வேறு மருமகனை தேடிக்கொள்வாரா என்று கேள்வி எழுப்பினார். அந்த கேள்வி அனைவரையும் சிந்திக்க வைத்தது. இறுதியில் முடிவெடுக்கும் பொறுப்பு கதாதரரிடமே விடப்பட்டது. கதாதரரும் உடைந்த அதே சிலையின் கால்களை செப்பனிட்டார். நாளடைவில் காளி எண்ணெய் ஆலயத்தின் பூசாரியாகவும் நியமிக்கப்பட்டார். கதாதரின் பூஜை பிற பூஜகர்கள் போல் கடமைக்கு அல்லாமல் ஆத்மார்த்தமாக இருக்கும். நேரம் போவதே தெரியாமல் பூஜை செய்வார். அன்னை நேரில் அமர்ந்து இருப்பது போல் நினைத்து பேசுவார், பாடுவார். சமயங்களை எழுந்து கூத்தாடவும் செய்வார். சில சமயம் தன்னை மறந்து சமாதியிலும் உட்கார்ந்திருப்பார். யார் அழைத்தாலும் எழமாட்டார். அவரது பக்தி பாவம் முற்றிக்கொண்டே போனது. தூக்கத்தை இழந்தார், உணவை மறந்தார். எப்பொழுதும் அன்னையின் நினைவிலேயே இருக்கலானார். பார்ப்பவர்கள் இதனால் அவருக்கு சித்தம் கலங்கிவிட்டதோ என நினைக்குமாறு அவரது நடவடிக்கைகள் இருந்தன. பூஜை செய்து கொண்டே இருப்பார், தீபம் காட்ட மறந்து விடுவார். நைவேத்தியம் செய்யாமல் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருப்பார். பக்தர்கள் கொண்டு வந்த பூக்களை அன்னைக்கு சாற்றுவதற்கு பதிலாக தன் தலையில் போட்டு கொண்டு விடுவார். சிலை போல் அசையாமல் கண்களை இமைக்காமல் உட்கார்ந்திருப்பார். அன்னையை காண வேண்டும், காளி அன்னையின் தரிசனம் பெற வேண்டும் என்பதே அவரது முக்கிய நோக்கமாக இருந்தது. நாளுக்கு நாள் அது வலுப்பட்டது. ஒரு நாள் பூஜை செய்து கொண்டிருந்தார் கதாதர். திடீரென்று அவரது உள்ளம் பரவசமானது. அம்மா அம்மா, உன்னை நான் எப்போது காண்பேன்? ஐயோ, இந்த வாழ்க்கை உன்னை காணாமல் வீணாய் கழிந்து கொண்டிருக்கிறதே. ராமபிரசாதர் போன்ற பக்தர்களுக்கெல்லாம் காட்சியளித்த தாயே, என்னை புறக்கணிப்பது ஏன்? நான் அந்த அளவிற்கு பாவியா என்ன என்று அழுது அரற்றி கண்ணீர் சிந்தினார். காளிக்கு அணிவிக்கப்பட்டிருந்த ஆடையின் ஒரு முனையை பற்றியவாறே சுற்றி சுற்றி வந்தார். முகத்தை தரையில் தேய்த்து கொண்டு புலம்பினார். திடீரென உணர்ச்சி வசப்பட்டவராய், அம்மா, நீ காட்சி தரவில்லை என்றால் நான் இப்படியே மோதி என் உயிரை விட்டு விடுவேன் என்று கூறியவாறே அருகில் உள்ள தூணில் போய் தலையை தொடர்ந்து முட்டி கொண்டார். அன்னையின் அருட்காட்சி அவருக்கு கிடைக்கவில்லை. நிலைகுலைந்து போனார் கதாதரர். அம்மா, இதற்கு கூட உன் திருவுள்ளம் இறங்கவில்லையா? இனியும் நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் என்று கூறியவாறே ஆவேசத்துடன் பவதாரணியின் கையில் இருந்த வாளை பிடுங்கி ஓங்கி தன் தலையை வெட்டி கொள்ளப் போனார். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. எந்த அன்னையின் காட்சிக்காக அவர் இவ்வளவும் செய்தாரோ, எந்த அன்னையை காண முடியவில்லையே என்று தன் உயிரை தியாகம் செய்ய போனாரோ, அந்த அன்னை அழகிய திருக்கோலத்துடன் அன்பனின் முன் காட்சி தந்தாள். கலகலவன நகைத்தாள். அவ்வளவுதான், சுய நினைவை இழந்தார் கதாதரர். அப்படியே கீழே சாய்ந்தார். அன்னையின் தரிசனம் கண்ட அந்த நாள் முதல் அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. ஆன்மீகத்தின் உச்சம் நோக்கி செல்ல ஆரம்பித்தார். மதுர பாவனை உட்பட பல்வேறு வழிபாட்டு முறைகளை கையாண்டு அன்னையை வழிபடலானார். தன்னை பெண்ணாகவும் காளி அன்னையை தன் அன்பிற்கு உரியவராகவும் நினைத்து வணங்கினார். பெண்களைப் போல ஆடைகளை உடுத்தி கொண்டார். பெண்கள் அணியும் ஆபரணங்களை அணிந்து கொண்டார். அவரது சிந்தனை செயல் அனைத்துமே ஒரு பெண்ணை போன்று மாறிவிட்டன. அப்படியே விட்டால் சாமியாராக மாறிவிடுவாரோ என்று அஞ்சிய கதாதரின் தாய் சந்திரமணி தேவி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார். அன்னையின் வாக்கை மறுக்க மாட்டாத கதாதரரும் உடன்பட்டார். 1859 மே மாதத்தில் 5 சிறுமியான சாரதாவுக்கும் 23 வாலிபர் கதாதரருக்கும் திருமணம் நிகழ்ந்தது. அக்காலத்தில் பால்ய விவாகம் சகஜம் என்பதால் வயது வித்தியாசத்துக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை. திருமணம் முடிந்ததும் கதாதரர் வழக்கம்போல காளி கோவில் பூஜைக்காக தட்சிணேஸ்வரம் சென்று விட்டார். சாரதா சிறுமி என்பதால் அக்கால வழக்கப்படி திருமணத்திற்கு பின் தாய் வீட்டிற்கு சென்று வசித்தாள். தட்சிணேஸ்வரத்தில் கதாதரரின் வழிபாடு தொடர்ந்தது. பைரவி பிராமணி என்ற பெண்மணியிடமிருந்து தாந்திரிக வழிபாட்டு முறைகளை உபதேசமாக பெற்றார். பின்னர் தோதாபுரி என்ற குருவிடம் தீட்சை பெற்றார். ராமகிருஷ்ணர் என்ற தீட்சா நாமமும் அவருக்கு வழங்கப்பட்டது. தீட்சை பெற்ற ராமகிருஷ்ணர் பலவித சோதனை முறைகளை கையாண்டு பலவித மத நெறிகளை பின்பற்றி வழிபாடுகளை செய்து பார்த்தார். நதிகள் பலவாக இருந்தாலும் அலை போய் சேருவது கடல் என்ற ஒன்றையே. அதுபோல சமயங்கள் பலவாறாக இருந்தாலும் அவை அனைத்தும் கடவுள் என்ற மூலத்தை அடையவே வழிகாட்டுகின்றன என்பதை உணர்ந்தார். அதனையே தன்னை நாடி வந்தவர்களுக்கும் போதித்தார். இந்நிலையில் ராமகிருஷ்ணரை தேடி மனைவி சாரதா தேவி கொல்கத்தா வந்து சேர்ந்தார். மனைவியிடம், ராமகிருஷ்ணர் நீ என்னை உலகியல் வாழ்விற்கு இழுக்கத்தான் இங்கு தேடி வந்திருக்கிறாயா என்று கவலையுடன் கேட்டார். அதற்கு சாரதையோ, இல்லை, உங்கள் ஆன்மீக பணிக்கு உதவுவதே என் லட்சியம். உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று பதிலளித்தார். அதை கேட்டு ராமகிருஷ்ணர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு குருவாக இருந்த வாழ்க்கை உண்மைகளையும் மெய்ப்பொருள் தத்துவத்தையும் சாரதா தேவிக்கு உபதேசித்தார். அதன் விளைவால் விரைவிலேயே சாரதா தேவியும் அடிக்கடி சமாதி பரவச நிலையை அடையும் அளவிற்கு உயர்ந்தார். சாரதா தேவியை ராமகிருஷ்ணர் வெறும் மனைவியாக அல்லாமல் பவதாரணியாக தான் வழிபடும் காளியாகவே நினைத்தார். சமயங்களில் அவரை மலர்களால் அலங்கரித்து பீடத்தில் எழுந்தருளச் செய்து காளி அன்னையாகவே பாவித்து மலர் சாற்றி தூப தீபம் காட்டி வழிபடுவார். நாளடைவில் குருதேவரின் ஆன்மீக பெருமையை கேள்விப்பட்டு ஒவ்வொரு அன்பராக வரத் தொடங்கினார்கள். ம என்று அறியப்படும் மகேந்திரநாத் குப்தா, சசிபூஷன் சக்கரவர்த்தி என்ற இயற்பெயர் கொண்ட சசி, காளிப்பிரசாத் சந்திரர் என்னும் சுவாமி அபேதானந்தர், சுரேந்திரநாத் மித்ரா, சுவாமி சாரதானந்தர், சுவாமி அத்வைதானந்தர் என்று அழைக்கப்பட்ட பரமஹம்சரை விட வயதில் மூத்தவராக இருந்தாலும் அவர் அருள் வழியை ஏற்றுக்கொண்ட மூத்த கோபால், சின்ன கோபால் என பலரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர்கள் ஆகினர். இவர்களில் தலைமையானவராக நரேந்திரன் என்ற இயற்பெயர் கொண்ட சுவாமி விவேகானந்தர் விளங்கினார். தான் பெற்ற அனுபவங்களை குட்டி குட்டி கதைகள் மூலம் தன்னை நாடி வருபவர்களுக்கு போதித்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் தேர்ந்தவரான அவரது ஆன்மீக கருத்துகள் பக்தர்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவின. பாரதத்தின் வளர்ச்சிக்கான புதிய இளைஞர் படையாக ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் குழாம் உருவானது. ஒரு நாள் தன்னந்தனியாக வந்து பார்க்குமாறு விவேகானந்தரை அழைத்தார் பரமஹம்சர். அந்த அறையில் குருதேவரும் அவரும் மட்டுமே இருந்தனர். இருவரும் தீவிர ஆழ்நிலை தியானத்தில் மூழ்கினர். விவேகானந்தரை தம் அருகே வரவழைத்த குருதேவர் பரவச நிலையில் தன் கைகளை அவர் தலைமீது வைத்து ஆசீர்வதித்தார். ஒரு மிகப்பெரிய பேரொளி தன்னை சூழ்வதையும் ஒரு பெரும் சக்தி தன்னுள் புகுவதையும் விவேகானந்தர் உணர்ந்தார். சற்று நேரத்தில் அந்த உணர்விலிருந்து விடுபட்டார். அவர் முன் கண்ணீர் சொரிந்தவராய் நின்ற ராமகிருஷ்ணர், அப்பா, இந்த புவியில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கென நான் பெற்றிருந்த அனைத்து சக்திகளையும் உனக்கு தந்துவிட்டேன். இன்று முதல் நான் ஒரு பக்கிரி. இந்த சக்தியை கொண்டு இந்த உலகம் தழைக்க நீ பாடுபடுவாய் என்று ஆசீர்வதித்தார். அதை கேட்டு கலங்கிய கண்களுடன் குருவின் பாதம் பணிந்தார் விவேகானந்தர். நாளடைவில் பரமஹம்சரின் உடல்நலம் தொண்டை புற்றுநோயால் சீர்கேடடைந்தது. 1886 ஆகஸ்ட் மாதம் 15 நாள் மிகவும் சோர்வுற்றிருந்தார் அவர். பகல் முழுக்க சமாதி நிலையிலேயே இருந்தார். நள்ளிரவாயிற்று. சமாதியிலிருந்து மீண்டு வந்தவர் மிகவும் பசிக்கிறது என்றார். உணவாக அழைக்கப்பட்ட ஒரு கோப்பை கஞ்சியை மிகவும் சிரமப்பட்டு அருந்தினார். நள்ளிரவு 1 அளவில் அம்மா காளி, அம்மா காளி என்று தொடர்ந்து சில முறை உச்சரித்தார். பின் படுக்கையில் சாய்ந்து படுத்து கொண்டார். அவரது உடல் சிலிர்த்தது, வியர்த்தது. அவருடைய கண்கள் இமைக்காமல் மூக்கு நுனியில் பதிந்தன. அவ்வளவுதான். அதன் பின் உடலில் எந்தவித அசைவும் இல்லை. ஆம், பாரதத்திற்கு ஆன்மீக புத்தியில் ஊட்ட வந்த பரமஹம்சர் என்னும் மகா புருஷர் பிரம்மத்துடன் ஒன்று கலந்தார். குருதேவரின் பரிபூர்ண ஆசைகளுடன் அன்னை சாரதா தேவியின் உறுதுணையுடனும் சுவாமி விவேகானந்தர் தலைமையிலான அந்த இளைஞர் படை மகத்தான சாதனை புரிந்தது. பாரதத்தின் புதிய எழுச்சிக்கும் அதன் வீரிய மறுமலர்ச்சிக்கும் வித்திட்டது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னும் அருட்கோபுரத்தின் உச்சியில் துலங்கும் சுவாமி விவேகானந்தர் என்னும் ஒளி இன்றைக்கும் பாரதத்திற்கு கலங்கரை விளக்கமாக நிற்கின்றது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.